ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فيقول الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يحل لكم أن ترثوا النساء كرحا ولا تعضلوهن لتذهبوا ببعض ما آتيتموهن إلا أن يأتين بفاحشة مبينة وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وآله وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهله أو كما قال عليه الصلاة والسلام أربت أرلالهم நிகரற்ற அன்புடையவனாகிய இணையற்ற இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு ஓர் அறக்குடையாய் வந்துதித்தான் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்க்கையில் எடுத்துட்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், சாலிஹான நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின், புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஹ்திகாஃபுடைய நியத்துடன் பள்ளியில் அந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தை அவனுடைய நேரடியான கண்காணிப்பின் கீழால் அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். உலகத்தில் எந்த மனிதர்களின் ஊடாகவும் அந்த ரப்புக்கு எந்த விதமான கட்டளையோ, எந்த விதமான சட்டங்களையோ, எந்த விதமான கோரிக்கைகளையோ விட முடியாது. அல்லாஹ் உலகத்தில் நாடியதை நாடியதன் பிரகாரம் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்தவன் தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தை, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் இந்த மனித சமுதாயத்துக்கு உருவாக்கிவிட்டு இந்த மனித சமுதாயம் சிறந்த நல்ல முறையில் உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உலகத்திலே அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்றான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்குத்தான் அல்லாஹ்வினால் மார்க்கம் என்ற தலைப்புக்கு கீழால் அடியார்களை நல்ல முறையில் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதைகளை சட்டங்களாக உலகத்திலே சொல்லியிருக்கின்றானோ, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக எவைகள் சுன்னாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவை அனைத்துமே இந்த மனித சமுதாயத்துக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. எவைகள் எவைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அடியானை விட்டு தடுத்திருக்கின்றானோ, அது கூடாது என்று சொல்லுகின்றானோ, ஹராம் என்று சொல்லுகின்றானோ, வெறுக்கப்பட்ட விடயம் என்று சொல்லுகின்றானோ, மனிதனுடைய பார்வையில் அது இன்பம் தரக்கூடியதாக இருந்தாலும்
மனிதனுடைய பார்வையில் அது ஒரு மனிதனுக்கு சுபீட்சன் தரக்கூடியதாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மனிதனை ஒரு நஷ்டத்தில் இட்டுச் செல்லக்கூடிய ஒரு மோசமான வழி என்று அல்லாஹ் குர்ஆனின் ஹதீஸினூடாக எமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உலகத்திலே மனிதர்களை படைத்துவிட்டு மனிதர்களுக்கென்று சில தேவைகளை அல்லாஹ் உலகத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். மனிதனுக்கு தேவைகள் மனிதனுக்கு அவ்வப்போது தேவைகள் என்ற தலையங்களுக்கு கீழான் பல விடயங்களை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். மனிதனுக்கு பசி வருகின்ற பொழுது உணவருடைய ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்றான். மனிதனுக்கு தாகங்கள் வருகின்ற பொழுது நீருடைய ஏற்பாடை செய்து வைத்திருக்கின்றான். மனிதன் ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஹலாலான சம்பாத்தியத்தை மனிதனுடைய கையிலே கொடுத்திருக்கின்றான். மேலான கண்ணியமான கனவான்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவைகளையும் ஏற்பாடு செய்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய துணை சாதனங்களையும் வஸ்துக்களையும் உலகத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே அடிப்படையிலே இதே தோரணையிலே உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் பக்கம், ஒரு பெண் ஒரு ஆணின் பக்கம் தேவையாகக்கூடிய சில முறைகளையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வைத்திருக்கின்றான். அதற்குத்தான் திருமணம் என்ற ஒரு வார்த்தையை நாம் கூறிக்கொள்கின்றோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எந்த படைப்பாக இருக்கலாம், அது மனிதனாக இருக்கலாம், ஐயறிவுள்ள மிருகங்களாக இருக்கலாம், அனைத்து விதமான மிருகங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் அல்லாஹ் சோடிகளாகவே உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதனை பூர்த்தி செய்யக்கூடிய சில கட்டுப்பாடுகளையும் உலகத்திலே மனிதனுடன் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கின்றான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்கு அல்லாஹ் உலகத்திலே திருமணத்துடைய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றான் என்றால், அவன் படைத்தரப்புள் ஆலமீன் யாரின் பக்கமும் தேவை கிடையாது, அவன் ஒரு வஸ்துவின் பக்கம் தேவை கிடையாது, அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை. உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மஹ்லூகாத் என்று சொல்லக்கூடிய படைக்கப்பட்ட வஸ்துவின் பக்கம் அல்லாஹ் ஒருபொழுதும் தேவையில்லை என்பதை உணர்த்தி காட்டுவதற்குத்தான் உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனையும் மனிதர்களுக்குரிய சில தேவைகளையும் உலகத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கலாம், அவன் அவனுக்கென்று ஒரு பெண்ணை அவனுக்கென்று ஒரு துணையை எடுத்துக் கொள்ளாதவரை அவனை இந்த சமுதாயம் பரிபூரணமான ஒரு மனிதனாக கணிப்பீடு செய்ய மாட்டாது. இதே போன்றுதான் ஒரு பெண் நல்ல முறையில் படித்திருக்க முடியும், நல்ல குடும்பத்தில் வாழ்ந்திருக்க முடியும், அழகும் சௌந்தரியமும் உள்ள ஒரு பெண்ணாக இருக்க முடியும். அந்த பெண் ஒரு ஆணுக்கு தலை குனிந்து போகாவிட்டால், ஒரு ஆணனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் ஒரு பெண் போகாவிட்டால், அந்த பெண்ணை இந்த இஸ்லாம் அரை மனிதனாக கணிப்பீடு செய்கின்றது, அரை மனிதனாக கணிப்பீடு செய்கின்றது. மேலான கண்ணியமான கனவான்களே, எனவேதான் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சில ஏற்பாடுகளை செய்துதான் உலகத்தில் அல்லாஹ் மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மேலான கண்ணியமான கனவான்களே, இப்படி திருமணத்துடைய ஏற்பாடை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகம் உருவாக்குவதற்கு முன்னாலேயே இந்த சுன்னாவை அல்லாஹ் உருவாக்கிவிட்டான், இந்த சுன்னத்தை அல்லாஹ் உருவாக்கிவிட்டான். திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றோ இந்த உலகத்தில் உருவான சுன்னத்தும் அல்ல, இந்த உலகத்துடன் முடிவடையக்கூடிய சுன்னத்தும் அல்ல. இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருமணத்துடைய சுன்னத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு அவர்களிலிருந்து அவர்களுடைய துணைவியார் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ் ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைத்து இரண்டு பேர்களையும் திருமணம் செய்ய வைத்து அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், நீங்களும் உங்களது மனைவியும் சொர்க்கத்திலே வசியுங்கள் என்று சொன்னான். சொர்க்கத்தில் வசியுங்கள். இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் திருமணத்துடைய சுண்ணத்தை அல்லாஹ் உருவாக்கி விட்டான். இந்த உலகத்துடன் முடிவடையக்கூடிய ஒன்றும் அல்ல திருமணம் என்ற சுண்ணத். நாங்கள் உலகத்தில் ஒரு மனிதன் மரணிக்கலாம், அவன் மண்ணோடு மண்ணாகி போகலாம், அவனுடைய எலும்புகள் உக்கி போக முடியும், மண்ணோடு மண்ணாகினாலும் திருமணத்துடைய சுண்ணத்தை அல்லாஹ் ஒரு நாளும் முடிக்க மாட்டான். சொர்க்கவாசிகளுக்கு நாங்கள் கண்ணழகிகளான அந்த ஹூரிகளை திருமணம் செய்து வைப்போம் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். வேளாண் கண்ணியமான கணவான்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இப்படிப்பட்ட சுண்ணத்தை ஏற்பாடு செய்து வைத்திருப்பது உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஒரு மனிதனின் பக்கம் தேவையுடையவர்கள் என்பதைத்தான் இந்த சுண்ணாக்களின் மூலம் அல்லாஹ் எடுத்துக் காட்டுகின்றான். வேளாண் கண்ணியமான கணவான்களே, திருமணத்துடைய விடயத்திலே இந்த இடத்தில் திருமணத்துடைய விடயத்தை கூறுவது நோக்கம் அல்ல. மாறாக கணவன் மனைவி என்று சொன்னால், கணவன் மனைவி என்று சொன்னால், திருமணம் முடிப்பது என்று சொன்னால், திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் பிரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமணம் செய்வது கிடையாது. சில காலங்கள் வாழ்ந்துவிட்டோம், நாங்கள் பிரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமணம் செய்வது கிடையாது. 10 நாட்கள் வாழ்ந்துவிட்டோம், 20 நாட்கள் சந்தோஷமற்று உலகத்தில் வாழ்வதற்கு திருமணம் அல்ல. உலகத்தில் ஒரு பெண் ஒரு ஆண் திருமணம் செய்வது சந்தோஷமாக உலகத்தில் வாழ்வதற்குத்தான், சந்தோஷமாக வாழ்வதற்குத்தான். திருமணத்துடைய நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். திருமணம் ஏன்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், என்னுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளது. எது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி? அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களை படைத்து உங்களிலிருந்து உங்களுடைய ஒரு துணைவியை படைப்பது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளது. சில நாட்கள் வாழ்ந்துவிட்டு பிரிவதற்கல்ல திருமணம். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அவளுடன் வாழ்வதற்குத்தான் திருமணம். சில காலங்கள் வாழ்ந்து பிரிவதற்கல்ல திருமணம், மனக்கசவுகளை உண்டாக்கி பிரிவினை வாதங்களை உண்டாக்குவதல்ல திருமணம். மேலான கண்ணியமான கணவான்களே, திருமணம் என்பது ஒவ்வொருவரும் அவரவரது மனதை புரிந்து உலகத்திலே வாழ்வதற்கு நிம்மதியாக தனது வாழ்க்கையை அமைப்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கணவன் மனைவி என்று அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கின்றான். இதனை நாம் தமது அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். ஒரு ஆண் தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்கின்றான், வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்கின்றான், அல்லது தனது நாட்டில் தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்கின்றான், ஒரு வேலைக்கு பிரயாணம் செய்கின்றான். மேலான கண்ணியமான கணவான்களே, அந்த வேலை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் பல அசௌகரியங்களையும் பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் முன்னோக்குகின்றான். ஆனால் அவனது உள்ளத்தில் தோன்றுவதும் என்ன? நான் எப்பொழுது வீடு திரும்புவேன்? எனது வேலைகள் எப்பொழுது முடியும்? ஏன் எனது மன நிம்மதி எனது மனைவியிடத்திலே இருக்கின்றது, எனது மன நிம்மதி எனது பிள்ளைகளிடத்திலே இருக்கின்றது, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு எனது மனைவியிடத்தில் சென்றால், எனது பிள்ளைகளிடத்தில் சென்றால் நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று அந்த கணவனுடைய உள்ளமும் மனைவியுடைய உள்ளமும் துடிக்கின்றது, பல்லவிக்கின்றது. மேலான கண்ணியமான கணவான்களே, அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், திருமணத்தை நாங்கள் ஏன் ஏற்படுத்தினோம்? 2 பேர்களுக்கு மத்தியிலே சந்தோஷத்தை உண்டாக்கத்தான் நாங்கள் திருமணத்தை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். திருமணத்துடைய இரண்டாவது நோக்கம், ஒவ்வொரு ஆணும் தனது பார்வையை தாழ்த்த வேண்டும். அந்நிய பெண்ணை பார்ப்பதை விட்டும் கடை வீதிகளில் நிற்கின்ற பெண்களை பார்ப்பதும், வீடு முட்டங்களில் இருக்கின்ற பெண்களை பார்த்து கண்களினால் ஜினா செய்யாமல் தன்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் திருமணத்துடைய ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். ஒரு பெண் தனக்கென்று தானாகவே ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பை வீட்டில் இருந்து கொண்டு ஒரு ஆணை ஒரு அண்ணி ஆணை பார்த்து கண்களினால் விபச்சாரம் செய்வதை விட்டும் பாதுகாத்து அல்லாஹ் திருமணத்துடைய ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். ஒரு பெண்ணுடைய கட்டை பாதுகாப்பதற்கும் ஒரு பெண்ணுடைய மான மரியாதையை பாதுகாப்பதற்கும் ஒரு பெண்ணுடைய வெற்றத்தலங்களை பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் திருமணத்துடைய அழகான சுண்ணத்தான வழிமுறையை இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். உலகத்தில் ஒரு மனிதன் கண்களினால் விபச்சாரம் செய்வதையும் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். இந்த தடை மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹ் தடை செய்கின்றான். ஆணுக்கும் தனியான உத்தரவு பிறப்பிக்கின்றான், மூமினான பெண்ணுக்கும் தனியான உத்தரவு பிறப்பிக்கின்றான். நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வையை அந்நிய பெண்களை விட்டு தாழ்த்தும்படி மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள். ஒரு மூமினான பெண்ணுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வையால் ஜினா செய்வதை விட்டும் அவர்களை பாதுகாக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தனித்தனியான உத்தரவை அல்லாஹ் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் விட்டிருக்கின்றான். மேலாக கண்ணியமான கனவான்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் தனது பார்வையையும் தனது கேள்வியையும் தனது சிந்தனைகளையும் விபச்சாரத்தை விட்டும் தடுத்துக் கொள்வதற்கு சிறந்த அழகான வழிமுறையாகத்தான் மருந்தாகத்தான் அல்லாஹ் திருமணத்துடைய ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ரிவாயத் சொன்னார்கள், யா மாஷர ஷபாப், யா மாஷர ஷபாப், வாலிப சமுதாயமே, வாலிப சமுதாயத்தை எடுத்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுக்கு உங்களது மனைவியினுடைய ஹக்குகளை உடலுடைய சக்தியையும் பூர்த்தி செய்வதற்கும் ஒரு மனைவியினுடைய அன்றாட வாழ்க்கையுடைய பொருளாதார சக்தியை பூர்த்தி செய்வதற்கும் உங்களுக்கு வசதி இருக்குமாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். திருமணம் செய்து உங்களது நிலையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலான கண்ணியமான கணவான்களே, கணவன் மனைவி என்று சொல்வது யார்? வெறுமனே உடலுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கட்டை கல்ல பெயர், ஒரு கட்டை கல்ல பெயர் கணவன் மனைவி என்பது. கணவன் மனைவி என்பது புரிந்துணர்வுடன் இவரை அவள் புரிந்து கொண்டு அவள் இவளை புரிந்து கொண்டு புரிந்துணர்வுடன் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் திருமணத்துடைய ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். மேலான கண்ணியமான கணவான்களே, கணவன் மனைவி என்பது அன்பும் பாசமும் முஹப்பத்தையும் உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலான கண்ணியமான கணவான்களே, கணவன் மனைவி என்பது சிறு சிறு விடயங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அதை பிரதிபடுத்தி சண்டை பிடிப்பதற்கும் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினைகளை உண்டாக்குவதற்கும் உரிய பெயரல்ல, பெயரல்ல. இந்த ஒற்றுமை, இந்த அன்பு எப்பொழுது வரும், எப்பொழுது வரும் சகோதரர்களே? அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி அல்ல, இரண்டு மனைவி அல்ல, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே ஒன்பது மனைவிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜீவிய காலத்திலேயே இரண்டு மனைவிமார்கள் வஃபாத்தானார்கள். ஒன்பது மனைவிமார்களின் ஊடாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகள் உண்டானது, அக்லாக் ரீதியாக பண்பாடு ரீதியாக பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை ரீதியாக பிரச்சனை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவியினுடைய விடயத்திலும் முடிவெடுக்கவில்லை. எந்த மனைவியினுடைய விடயத்திலும் பாரதூரமான முடிவுகளை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் செய்யவில்லை. எந்த மனைவிக்கும் கையை தூக்கி அடிக்கவில்லை, கண்டிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மனைவிகளுடைய பிரச்சனைகளையும் அன்பாக, ஆதரவாக, அரவணைப்புடன் தனது மனைவிமார்களை ஒற்றுமைப்படுத்தினார்கள். அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்பது மனைவிமார்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வந்தும் கூட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிக அன்புடனும் ஆதரவுடனும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையின் ஊடாக முன்னோக்கினார்கள். வேளாண் கண்ணியமான கனவான்களே, அல்லாஹ் ஒரு மனிதரிடத்தில் இந்த எதிர்பார்ப்பது கணவன் மனைவி என்று இரண்டு பேர்களும் இணைகின்ற சந்தர்ப்பத்திலே இரண்டு பேர்களிடத்தில் இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். எந்த கணவன் மனைவி திருமணத்தின் பொழுது தூய்மையான எண்ணத்துடன் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்ட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் திருமணம் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் அன்பையும் நேசத்தையும் அல்லாஹ் போட காத்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் நாங்கள் போடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்பொழுதும் நல்ல நோக்கத்துடன் இரண்டு பேர்களும் இணைகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் உண்டாக்கி கொடுக்கின்றான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகளாவிய ரீதியை நாம் எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே உலகத்தில் சமாதான ஒப்பந்தங்கள் எத்தனையோ இடங்களில் நடக்கின்றது. நாட்டுக்கு மத்தியில், தனிப்பட்ட நபருக்கு மத்தியில் பல கோடிக்கணக்குகள் செலவழிக்கப்பட்டு ஒரு நாடை இன்னொரு நாட்டுடன் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய பலவிதமான முயற்சிகள் செய்யப்படுகின்றது. மேலான கண்ணியமான கனவான்களே, ரூபாய்கள் செலவழிக்கப்பட முடியும், பல சமாதான குழுக்கள் நியமிக்கப்பட முடியும், ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே உள்ளத்தினால் கண்ணியமான கனவான்களே அன்பை நேசத்தை உண்டாக்க முடியாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் சொன்னான், நபிக்கும் கூட உள்ளத்திற்கு மத்தியில் அன்பை பாசத்தை போட முடியாது. லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்த் ஜமீஅன் மா அல்லஃத பைன குலூபிஹிம், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணங்களையும் செலவழித்தாலும் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உள்ளத்தினுடைய தொடர்பை நபியே நாயகமே உங்களால் கூட போட முடியாது, உங்களால் கூட உள்ளத்தின் ஒற்றுமையை போட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருகின்றதென்றால் உள்ளத்திற்கு மத்தியில் அன்பை அல்லாவினால் மட்டும்தான் போட முடியும். வேளாண் கண்ணியமான கணவான்களே, ஒரு கணவன் மனைவி என்பது வெறுமனே வார்த்தையினுடைய அன்பல்ல, செயலுடைய அன்பல்ல, உள்ள தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், உள்ள தொடர்புள்ளவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பை போடுகின்றான். அது எப்படிப்பட்ட அன்பு? சுமாராக 25 வருட காலங்கள் வேறொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் வேறொரு சூழலிலும் ஒரு ஆண் வாழுகின்றான். ஒரு இரவு ஒரு பெண்ணை ஹலாலான முறையில் தனது மனைவியாக கரம் பிடிக்கின்றான். ஒரு பெண் 20 வருட காலங்களாக வேறொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்து அந்த குழந்தையை, அந்த பெண்ணை நல்ல முறையில் அன்புடன் பாசத்துடன் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் செல்வங்களையும் விட பெருமதியாக ஒரு பெண்ணை ஒரு தாயும் தகப்பனும் வாழ வைத்து ஒரு ஆணுக்கு ஹலாலான முறையில் திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அந்த பெண் ஹலாலாக மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படையில் ஒரு ஆணுடன் இடைகின்றால் ஒரு இரவு அவனை கரம் பிடிக்கின்றால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வேகமான ஒற்றுமையில் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உண்டாக்கி விடுகின்றான். இந்த அன்பு எதால்? இது மனித சக்தியால் உருவாக்கப்பட்ட அன்பல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட அன்பல்ல, இது தெய்வீக சக்தியினால் உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்தான் கணவன் மனைவி என்ற இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் போடுகின்றான். மேலான கண்ணியமான கணவான்களே, கணவன் மனைவி என்றால் அல்லாஹ் ஒரு கணவனையும் ஒரு மனைவியையும் எப்படி குர்ஆனில் ஒப்பிடுகின்றான்? அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆடையுடைய தன்மையை முஃபஸ்ஸிரீன்கள் இரண்டு விதமாக விளக்குகின்றார்கள். ஒன்று, ஒரு ஆடை ஒரு மனிதனுடைய உடலுடைய அனைத்து அங்க அவயவங்களையும் மறைக்கும், அனைத்து அங்க அவயவங்களையும் மறைக்கும். இரண்டாவது, தனது அழகை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அழகை அந்த ஆடை மறைக்கும். இதே போன்றுதான் கணவன் மனைவி என்றால் வெறுமனே பேச்சுவார்த்தைகள் உள்ளவர்கள் அல்ல, பேச்சுவார்த்தைகள் உள்ளவர்கள் அல்ல, தனது தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் மட்டுமல்ல. கணவன் மனைவி என்பது அவர்களுக்குள் பல இரகசியங்கள் இருக்கும், பல குறைபாடுகள் இருக்கும், பல கசிவுகள் இருக்கும். இதை மூன்றாம் நபரிடம் சொல்லக்கூடாது. பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை இரண்டு பேர்களும் சேர்ந்து முடிவெடுத்து ஒற்றுமைப்பட வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனை ஒரு மனைவி அம்பலப்படுத்தி தெரிகின்றாள் என்றால், மூன்றாம் நபரிடம் சொல்லித் தெரிகின்றாள் என்றால், அவள் உண்மையான மனைவி கிடையாது, அவள் ஒரு துரோகியாக இருப்பாள். கணவன் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் நடக்கின்ற இரகசியங்களை, இரண்டு பேர்களுக்கு நடக்கின்ற பிரச்சனைகளை, கஷ்டங்களை மூன்றாம் நபரிடம் சொல்லித் தருவானாக இருந்தால் அவன் ஒரு துரோகி, ஒரு உண்மையான கணவனாக அவன் இருக்க மாட்டான். எனவே கண்ணியமான கணவான்களே, கணவன் மனைவி என்பது இரண்டு பேர்களும் புரிந்துணர்வுடன் வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருமணம் என்ற ஒன்றை அல்லாஹ்வுக்கு வைத்திருக்கின்றான். மேலான கண்ணியமான கணவான்களே, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அன்பும் பாசத்துடனும் வாழ வேண்டும் என்றால் முக்கியமாக ஆறு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமை வர வேண்டும் என்றால் ஆறு அடிப்படை அம்சங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆறு விடயங்களும் நல்ல முறையில் பேணப்பட்டால் இன்று காலிக்கோடுகள் தேவை கிடையாது, இணக்கசபை என்ற ஒன்று தேவை கிடையாது. எங்களை சமாதானப்படுத்துவதற்கு மூன்றாம் நபர் தேவை கிடையாது. இன்று நாங்கள் அவைகளை தவறியதன் காரணமாக இன்று எங்களுடைய பிரச்சனை மூன்றாம் நபரிடம் சென்று காலிக்கோடு போலீஸ் நிலையங்களிலும் முஸ்லீம் குடும்பத்தினர்கள் சீரழியக்கூடிய அவல நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு அந்நியன் ஒரு முஸ்லீமுடைய பிரச்சனையை இனம் கண்டு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு முஸ்லீம் சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது. வேளாண் கண்ணியமான கணவான்களே, கணவன் மனைவி என்றால் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே ஆறு விடயங்கள் அடிப்படையாக கொள்ளப்பட வேண்டும். முதலாவது, கணவன் மனைவி இரண்டு பேர்களும் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே சலாம் சொல்லி சந்திக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு சலாம் சொல்ல வேண்டும், மனைவி கணவனுக்கு சலாம் சொல்ல வேண்டும். இன்று கவலைக்கிடமான நிலை. ஊர் உலகத்துக்கு சலாம் சொல்லுவார், தனது மனைவிக்கு சலாம் சொல்ல மாட்டார். மனைவிக்கு சலாம் சொல்ல மாட்டார். அதர் தனசு ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் பணிவுடை செய்தவர்கள். 10 வருடங்கள் சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், யா அனஸ், வீட்டுக்குள் நுழைகின்ற சந்தர்ப்பத்திலே உனது மனைவிக்கு சலாம் சொல்லும். நீ மனைவிக்கு சலாம் சொல்லுவது உனக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய குரோதங்கள், வஞ்சகம், பொறாமை, கசடுகள் அனைத்தையும் நீக்கிவிடும். இரண்டு பேர்களுக்கு மத்தியில் பிரிக்க முடியாத அன்பு உண்டாக ஆரம்பிக்கும். சலாம் சொல்லி நுழைய வேண்டும். இரண்டாவது, கணவன் மனைவி இரண்டு பேர்களும் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே உடலாலும் உடையாலும் இரண்டு பேர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். அழுக்கான ஆடைகள் கூட, அழுக்கான ஆடைகள் கூட இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாகும். எமது நாட்டில் கிடையாது, அயல் நாடுகளிலே அழுக்கான ஆடைகள் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்கியிருக்கின்றன. அண்மை காலத்திலே மலேசியாவில் நடந்த ஒரு ஆய்வின் பொழுது அதிகமான தலாக்குகள், பிரிவினைகள் உண்டாகின்றது. காரணம், ஏன் பிரிவினைகள் உண்டாக வேண்டும்? நல்ல நோக்கத்தில் திருமணம் செய்கின்றார்கள், ஹலாலாக திருமணம் செய்கின்றார்கள், ஆனால் சில வருடங்கள் வாழுகின்றார்கள், மீண்டும் காலி இடத்திலே போக வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு முஸ்லீம் சமூகம் தள்ளப்படுகின்றது. ஏன்? ஆய்வின் முடிவில் சொல்லுகின்றார்கள், அழுக்கான ஆடைகள். எனது கணவன் தானே என்று மனைவி நினைக்க முடியாது, எனது மனைவியானே என்று கணவன் நினைக்க முடியாது. அழுக்கான ஆடைகள் கூட எப்படியும் தனது வீடுதான், எப்படியும் இருக்கலாம் என்பதல்ல. இஸ்லாம் அதுக்கும் வழிமுறை காட்டித் தருகின்றது. அழகு என்பது, அழகான ஆடை என்பது வெளியில் ஆடவர்களுக்கு காட்டுவதற்கல்ல, தனித்தலையங்கமாக பேச வேண்டிய தலைப்பு. இன்று பெண்களின் சீரழிவு, கண்ணியமான கணவான்களே, அழுக்கான ஆடைகளும் எமது சமூகத்திலே மிகப்பெரும் பிளவுகளை உண்டாக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக ஆரம்பிக்கும். மூன்றாவது, இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை வருவதற்கு மூன்றாவது அடிப்படை காரணம், எப்பொழுது கணவன் மனைவி இரண்டு பேர்களும் சந்திக்கின்றார்களோ புன்முறுவலுடன், முகமலர்ச்சியுடன் சந்திக்க வேண்டும். முகமலர்ச்சியுடன் சந்திக்க வேண்டும். அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கணவன் ஒரு வேலைக்கு வெளியாகின்றான், வேலையை முடித்து வருகின்றான். வருகின்ற சந்தர்ப்பத்தில் வீட்டின் கதவை தட்டுகின்றான். கதவை திறக்கின்ற சந்தர்ப்பத்தில் சிரித்த முகத்துடன் தனது மனைவிக்கு சலாம் சொன்னால், தனது மனைவியும் புன்முறுவல் செய்து தனது கணவனுக்கு பதில் சொல்லுவானாக இருந்தால், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இரண்டு பேர்களையும் ரஹ்மத்துடைய கண்ணை கொண்டு பார்க்கின்றான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியமான கணவான்களே, இரண்டு பேர்களும் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் புன்முறுவலுடன் சந்திக்க வேண்டும். நாலாவது, நெருக்கமான உறவுகளுக்கு மத்தியிலே விரிசல் மிக வேகமாக வரும். மிக வேகமாக வரும். நெருக்கமான நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த வெடிப்பு மிக பெரிதாக இருக்கும், மிக கடினமாக இருக்கும். கணவன் மனைவி என்பது நெருக்கமான உறவு, நகமும் சதையும் போன்றிருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வந்தால் ஷைத்தான் பெரிய அளவில் வெடிப்பை உண்டாக்கும். அந்த வெடிப்பு எதால் உண்டாகும்? எதால் உண்டாகும்? அதற்கு ஒரு காரணம் எழுதுகின்றார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவுகளின் அடிப்படை காரணம் இரண்டு பேர்களில் ஒருவரை ஒருவர் சந்தேகத்தன் கொண்டு பார்த்தது. சந்தேகத்தன் கொண்டு பார்த்தது. இந்த இரண்டும் ஒரு பெண் தனது கணவனை சந்தேகத்தன் கொண்டு பார்த்தால், ஒரு கணவன் தனது மனைவியை சந்தேக கண்ணு கொண்டு பார்த்தாலாக இருந்தால், அடுத்த கட்டம் இரண்டு பேர்களும் அவரவரது குறையை துருவி துருவி ஆராய ஆரம்பிப்பார்கள், தேடுவார்கள். ஒரு குறையை துருவி துருவி ஆராய்வது இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. கண்ணியமான கணவான்களே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவுகளை மிக வேகமாக ஷைத்தான் உண்டாக்கி விடுவான். அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பிரயாணம் சென்று விட்டீர்களா, திடீரென்று இரவு நேரத்தில் உங்களது வீடை நீங்கள் அடைய வேண்டாம். உங்களது வீடாக இருக்கலாம், உங்களது வீடாக இருக்கலாம், நினைத்த நேரத்தில் இரவிலே முன்னறிவித்தல் என்று நீங்கள் வருவீர்களாக இருந்தால், நீங்கள் பிரயாணத்தில் அசௌகரியமும் கஷ்டமும் பிரச்சனைகளுடன் நீங்கள் பிரயாணம் செய்து வருகின்றீர்கள், தனது மனைவியினுடைய அரவணைப்பு இருக்கின்றது என்று நினைத்து வருவீர்கள், ஆனால் திடீரென்று கதவை தட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே மனைவி அதிர்ச்சி அடைகின்றாள். நீங்கள் நினைக்கின்ற அளவு மனைவியிடத்தில் இருந்து ஆதரிப்பு கிடையாது, அரவணைப்பு கிடையாது. இதுவும் உங்கள் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்கிவிடும், பிரிவினை உண்டாகும். ஐந்தாவது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உறவுகளில் மிக முக்கியமான ஒன்றுதான், மனைவியிடம் ஏதாவது தவறை கண்டுவிட்டால், ஏதாவது தவறை கண்டுவிட்டால் உடனடியாக தண்டனை கொடுக்கக்கூடாது, தண்டனை கொடுப்பதற்கு விரையக்கூடாது, தண்டனைக்கு விரையக்கூடாது. மேலான கண்ணியமான கணவான்களே, ஒரு குறை கண்டால் அந்த குறையை நிதானமாக அணுக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலம் ஒன்பது மனைவிமார்களுக்கும் நாட்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து கொடுத்திருந்தார். ஒரு நாள் தினம் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தினத்திலே, ஒரு மனைவியுடைய வீட்டிலே ஹலர் உம்மு சலமா அல்லது ஹலர் ஜெயினப் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களுடைய ஒரு மனைவியுடைய வீட்டிலிருந்து விசேஷமான உணவு அடிமையிடத்திலே கொடுத்தனுப்பப்படுகின்றது. அந்த அடிமை அந்த உணவை எடுத்துக்கொண்டு வந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டை கட்டுகின்றார். கதவை திறந்தவுடன் இன்ன மனைவியினுடைய அடிமை, இன்ன மனைவியினுடைய அடிமை பாத்திரத்தை நிற்கின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரோஷம் உள்ள பெண். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், ரோஷம் உள்ள பெண் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. கோபத்திலே பாத்திரத்தை தட்டிவிட்டார்கள், பாத்திரம் உடைந்து விடுகின்றது, உணவுகள் சிந்துகின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். கோபத்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடியால் தடுக்கவில்லை, நிதானமாக பார்த்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாட கோபம் தணிகின்றது. தணிந்தவுடன் அடிமையை பார்த்து சொன்னார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாரத் உம்முக்கும், உங்களுடைய தாய்க்கு ரோஷம் உண்டாகிவிட்டது. சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை பார்த்து, யா ஆயிஷா, நீங்கள் செய்தது சரியா? இங்க நடந்த நிகழ்ச்சியை இந்த அடிமை அந்த மனைவியிடத்திலே போய் சொன்னால் ஒரு யுத்தமே கிளம்பிவிடும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆயிஷா உடைத்ததற்கு பகரமாக ஒரு சிறந்த பாத்திரத்தை கொடுத்து அனுப்புங்கள், சிறந்த பாத்திரத்தை கொடுத்து அனுப்புங்கள். கண்ணியமான கணவான்களே, கோபத்தையும் தணிக்க வைத்து மனைவி அடுத்த மனைவியிடத்திலேயும் அன்பை உண்டாக்கி கொடுத்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை தணிப்பது பெரும்பாலை அல்ல, கோபத்தை தணிப்பது கையால் கிடைத்ததால் மனைவிக்கு அடிப்பதில்லை அல்ல, கோபத்தை தணிப்பது பொறுமையால், பொறுமையால் தடுக்க முடியும். கண்ணியமான கணவான்களே, அடிக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு அடிக்கக்கூடிய பழக்கம் உள்ள சகாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை தடுத்திருக்கிறார். ஹஜ்ரத் ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கணவன் வஃபாத் ஆகின்றார். இத்தாவில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா பின் கைஸை சந்திக்கின்றார்கள். சொன்னார்கள், மீண்டும் மறுமணம் செய்கின்ற எண்ணம் இருக்குமாக இருந்தால் எங்களுடன் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹஜ்ரத் ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இத்தாவை முடித்ததன் பின்னால் ரசூலுல்லாஹி ஓடி போய் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை ஹஜ்ரத் முஆவியாவின் திருமணம் பேசுகின்றார், ஹஜ்ரத் அபூ ஜஹலும் திருமணம் பேசுகின்றார், யாரை நான் திருமணம் செய்வது, யாரை நான் மணந்து கொள்வது? சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் முஆவியா ஸுலூப் சொன்னார்கள், ஸுலூபானவர். அப்படி என்றால் உனது வாழ்க்கை தேவைக்கு செலவழிக்கும் அளவுக்கு பணம் இல்லாத ஒருவர், ஏழை சஹாபி. ஹஜ்ரத் அபூஜஹ் தனது கழுத்தை விட்டும் ஆயிரத்தை இறக்காதவர். அப்படி என்றால் அதிகம் பெண்களை அடிக்கக்கூடியவர். சொன்னார்கள், இவர்களிடத்தில் நீ மனைவியாக போகின்றியா? சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீர் உசாமத்து புனு ஜெய்தை திருமணம் செய்து கொள்ளும் என்று அடிப்பவருக்கும் ஒரு வேளைக்கும் வழிகாட்டாது. ஒரு நடுநிலைமையான ஒரு நிலையை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு வழிகாட்டினார். எனவே கண்ணியமான கணவான்களே, ஒரு மனைவியிடத்தில் தவறு ஏற்படுகின்றதென்றால் அந்த தவறை கோபத்தினால் அடியினால் காட்ட முடியாது, திருத்த முடியாது, அன்பால் பொறுமையால் தடுக்க முடியும். ஆறாவது, ஒரு மனைவி கணவன் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே அன்பு பாசமும் பிரிவும் வராமல் இருப்பதற்கும் அன்பு வருவதற்கும் அடிப்படை காரணம்தான், மனைவிக்கு உபதேசம் செய்ய வேண்டும். ஊருலகத்திற்கு உபதேசியாக இருப்பதை விட வீட்டுக்குள் மனைவிக்கும் பிள்ளைக்கும் பொருத்தமான தகப்பனாகவும் பொருத்தமான கணவராகவும் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவை பக்கத்தில் கூப்பிட்டு முந்திய நபிமார்களுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை கூறி மனதை சந்தோஷப்படுத்தினார். யமனிலே 11 மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் திருமிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸை பார்த்துக் கொள்ள முடியும். கண்ணியமான கணவான்களே, 11 மனைவிமார்கள் ஒன்று கூடி சொல்லுகின்றார்கள், எங்களுடைய கணவன்மார்களுடைய உண்மை நிலையை பற்றி பேச வேண்டும். யாரும் யாருடைய கணவனுடைய விடயத்தையும் மறைக்கக்கூடாது, கட்டாயம் நாங்கள் படிக்கணும் இல்ல. எல்லோரும் 11 மனைவிமார்களுடைய சம்பவத்தை படித்தால்தான் எந்த மனைவி இடத்தில் எத்தனை நம்பர் கணவனாக நான் இருக்கலாம் என்றதை யோசிக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு 11 மனைவிமார்களுடைய சம்பவத்தையும் சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினார். ரெண்டே ரெண்டு சம்பவத்தை நான் சொல்லி காட்டுறேன். 11 மனைவிமார்களுடைய சம்பவத்தை பேசினார், நேரம் நீளமாகிறது. அஞ்சாவது மனைவியும் பதினோராவது மனைவியும் பேசின சரித்திரம் என்ன? அஞ்சாவது மனைவி பேசுகின்றார், இந்த கணவர் எப்படிப்பட்டவர் என்றால், வீட்டுக்குள் வந்துவிட்டால் சிறுத்தையைப் போல, வீட்டுக்குள் வீட்டிலிருந்து வெளியாகிவிட்டால் சிங்கத்தைப் போல. அந்த பெண்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுதோ மிக நிதானமாக அந்த வார்த்தை பிரயோகங்களை உபயோகிக்கின்றார்கள். சிறுத்தை என்றால் அவர்கள் வீட்டுக்குள் வருவார், வீட்டில் இருக்கின்ற அனைத்தையும் சாப்பிடுவார், தூங்கிவிடுவார், நீளமான நேரம் தூங்குவார். ஆனால் வெளியில், தொழிலில், வியாபாரத்தில், மக்களிடத்தில் அவர் நடந்து கொள்ளுகின்ற முறை சிங்கத்தை விட கடினம். அவர் வீட்டுக்குள்ள போற நடனம் தான், வீட்டிலே அவர் சாப்பிட்டால் இந்த உணவு எங்கால வந்திருக்கிறது, எப்படி சம்பாதிக்கப்பட்டது என்று கூட அவர் கேட்க மாட்டார். எல்லாவற்றையும் சாப்பிடுவார், அதிகமான நேரம் தூங்கிவிடுவார். பதினோராவது மனைவி, ஆச்சரியமான சம்பவம். பதினோராவது மனைவி தனது கணவருடைய நிலைமையை பற்றி சொல்லுகின்றார். இந்த கணவருடைய பெயர் அபூசரா. அபூசரா அவருடைய பெயர். மிக செல்வந்தர், மிக ஏழ்மையான, சில ஆடுகளுக்கு சொந்தமான ஒரு மலை அடிவாரத்திலே சிறு வீடை கட்டிக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அபூசரா எனது கணவர் என்னை இனம் காணுகின்றார், என்னை அவர் திருமணம் செய்கின்றார். ஒட்டகங்களும் குதிரைகளும் மாணிக்கங்களும் நிறைந்த பெரும் மாளிகையிலே என்னை வாழ வைத்தார், எனது கையை நகைகளின் ஊடாக குலுங்க வைத்தார், அசைய வைத்தார், உணவுகளை கொண்டு என்னை திருப்திப்படுத்தினார். நான் அதிகமான நேரம் தூங்குவேன், எனது வீட்டுக்கென்ற வேலையாட்களை நியமித்து வைத்திருந்தார், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், தூங்கினால் என்னை யாரும் எழுப்பாட்ட மாட்டார்கள், நான் அவ்வளவு நேரம் தூங்குவேன், முற்பகல் வரைக்கும் தூங்குவேன் என்று ஹதீஸ் வருகின்றது. முற்பகல் வரைக்கும் நான் தூங்குவேன். மேலான கண்ணியமான கடவான்களே, மீண்டும் அந்த மனைவி சொல்லுகின்றார், எனக்கு கிடைத்த ஆண் பிள்ளையை பற்றி சொல்லவா, இபுனு அபீசரா, அவன் மிக மெலிந்த பிள்ளை, அழகான பிள்ளை, உருகிய வாளை போன்றுள்ள பிள்ளை, எதை கொடுத்தாலும் அதை சாப்பிட்டு தனது பசியை போக்கிக் கொள்வான், இதை தர வேண்டும் அதை தர வேண்டும் என்று என்னை கஷ்டப்படுத்த மாட்டான். எனக்கு கிடைத்த பெண் குழந்தை பின்து அபீசரா, அவள் அழகான பெண், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கண்டு பொறாமைப்படக்கூடிய அழகும் சௌந்தரியமும் உள்ள பெண், அவளது உடல் ஆடையால் நிரம்பிவிடும், எனது வீட்டில் வேலை செய்த அந்த வேலையாளியை பற்றி நான் சொல்லவா, அந்த பெண் சொல்லுகின்றார், அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால், எங்களுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பொருளுக்கும் அநியாயம் செய்யாதவள், எனக்கும் அபூசராவுக்கும் நடந்த ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் அதை மூன்றாவது நபரிடம் அவள் சொல்ல மாட்டாள், அமானிதம் பேணக்கூடிய பெண், அமானிதம் பேணக்கூடிய பெண். சொல்லிவிட்டு அந்த பெண் தனது கதையை முடிக்கின்றாள். ஒரு சோகமான ஒரு கதை அந்த பெண் சொல்லுகின்றார். புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்லுகின்றால், அந்த பெண், ஒரு கோடை காலம், எனது கணவர் சுற்றுலா செல்லுகின்றார், செல்லுகின்ற இடத்திலே ஒரு பெண்ணை பார்க்கின்றார். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் இருக்கின்றது. அந்த பெண்ணை அதே இடத்தில் அவர் என்ன செய்கின்றார், திருமணம் செய்து கொள்ளுகின்றார். திருமணம் செய்து கொள்ளுகின்றார், என்னை தலாக் சொல்லிவிட்டார், என்னை தலாக் சொல்லிவிட்டார். மீண்டும் ஒரு செல்வந்த மனிதருக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டேன், அவரும் எனக்கு நல்ல முறையில் செலவழித்தார், இரண்டாவது கணவரும் எனக்கு நல்ல முறையில் செலவழித்தார். ஆனால் அபூசர கொடுத்த ஒரு பாத்திரத்துக்கு சமனாகாது எனது இரண்டாவது கணவர் கொடுத்தது. அந்த சம்பவத்தை முடித்ததுதான் தாமதம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதரத் ஆயிஷாவை பார்த்தியா, ஆயிஷா இதே மாதிரித்தான் 11 மனைவிமார்களுடன் உன்னுடன் நான் நடந்து கொள்கின்றேன் என்று தனது மனைவிக்கு புத்திமதி சொல்லி ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுத்தினார். எனவே கண்ணியமான கணவான்களே, இந்த 6 விடயங்களும் கணவன் மனைவி இரண்டு பேர்களிடத்திலும் பேணப்படுமாக இருந்தால் பிரிவினை என்ற ஒன்று உண்டாக மாட்டாது, காலிக்கோடுகள் தேவைப்படாது, இணக்க சபைகள் என்ற ஒன்று தேவைப்பட மாட்டாது. முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக தலைவிலிருந்து வாழக்கூடிய சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் உருவாக்குவான். வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட குடும்பத்தை அல்லாஹ் உண்டாக்கி தருவானாக. யா அல்லாஹ், எங்கள் குற்ற முறைகளை மன்னித்து தருவாயாக. தாய் தந்தர்கள், உற்றார் உறவினர்கள், முழு உம்மத்துடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக. ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து குற்ற முறைகளை மன்னித்து தருவாயாக. எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. இந்த சிறிய துஆவை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்